Are you a mum with young children? Feeling exhausted?
ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வான் அலைகளினூடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி மூத்தமிழ் ஓசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று 3rd May சனிக்கிழமை 2025 என்றும் நிகழ்ச்சியிலே முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் காலம் அறிதல் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. எய்தற்கரியது இயைந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். எய்தற்கரியது இயைந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அப்போதே அச்செயற்கரிய செயலை செய்தல் வேண்டும் என மு வரதராசன் விளக்கம் தருகின்றார். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது போல பெறுவதற்கு அறிய பொருத்தமான காலம் வரும்போது அதனை பயன்படுத்திக் கொண்டு தமது செயலை செய்து முடித்தல் பொருத்தமானது. எய்தற்கரிய இயைந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு கண்ணோட்டம் கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த தினம் 29 ஏப்ரல் மாதம். அதே நேரத்திலே அவருடைய நினைவு தினமும் 21 ஏப்ரல் மாதம். அந்த வகையிலே அவர் தொடர்பான சிறப்பு நினைவலைகளோடு உங்களை வான் அலைகளினூடாக சந்திக்க வருபவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
இசை அமுது பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேர தாண்டவம், அழகின் சிரிப்பு, புரட்சி கவி, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, குறிஞ்சி திட்டு, கண்ணகி, புரட்சி காப்பியம், மணிய மேகலை வெண்பா, காதல் நினைவுகள், கலைக்கூத்தின் காதல், தமிழச்சியின் கத்தி, இளைஞர் இலக்கியம் போன்ற நூல்களை இயற்றிய பாரதிதாசன் அவர்கள் திருக்குறளுக்கு உரையும் எழுதியுள்ளார். பாரதிதாசன் அவர்கள் பாண்டிச்சேரியில் பிறந்த பெரும் புகழ் படைத்த பாவலர். சுப்பு ரத்னம் என்னும் இயற்பெயர் கொண்டு தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய பாரதிதாசன் சுப்பிரமணிய பாரதியார் மீது கொண்ட பற்றுதலால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார். தம் எழுச்சிமிக்க எழுத்தால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் பரவலாக அழைக்கப்படுபவர். இவர் குயில் என்னும் கவிதை வடிவில் ஓர் திங்கள் இதழ் நடாத்தி வந்தார். புரட்சி கவி, புரட்சி கவிஞர், பாவேந்தர், புதுவை குயில், பகுத்தறிவு கவிஞர், தமிழ்நாட்டு இரசுல் கம்சதேவ் போன்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார். 16 புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியராக பணியில் சேர்ந்தார். அகவல், எண் சீர்திருத்தம், அறுசீர்விருத்தம் ஆகியவை இவருடைய பாடல்களில் மிகுதியாக பயன்படுத்தியுள்ளார். பிரபல எழுத்தாளரும் திரைப்பட கதாசிரியரும் பெரும் கவிஞரான இவர் அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்தி புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக 1954 தேர்வு செய்யப்பட்டார். தந்தை பெரியாரின் வீர தொண்டராகவும் விளங்கினார். மேலும் திராவிடர் இயக்கத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டார். அதன் காரணமாக கடவுள் மறுப்பு, சாதி மறுப்பு, மத எதிர்ப்பு போன்றவற்றினை தனது பாடல்கள் மூலம் பதிவு செய்தார். இவரின் கவித்திறன் கண்டு நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் அறிஞர் அண்ணா அவர்கள் இவருக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தையும் 25,000 ரூபாய் நன்கொடையையும் அளித்தார். புகழ்பூத்த பாடல்கள் பலவற்றை இயற்றியுள்ளார் பாவலர் பாரதிதாசன் அவர்கள். தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே, நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை. 1961 ஏப்ரல் 21 இவ்வுலக வாழ்வை இருந்தார் பாரதிதாசன் அவர்கள். 1990 தமிழக அரசு இவரின் நூல்களை எல்லாம் நாட்டுடைமை ஆக்கியது. 2001 அக்டோபர் மாதம் சென்னை தபால் துறை மூலமாக ஒரு நினைவு அஞ்சல் தலை அவரது பெயரில் வெளியிடப்பட்டது. நன்றி.
பாவேந்தர் பாரதிதாசனுடைய சிறப்பு பாடல் ஒன்றை இப்போது கேட்போம். அடுத்ததாக ஒரு சிறப்பு கண்ணோட்டம், பூவை கல்யாண சுந்தரம் அவர்கள் பற்றிய சிறப்பு சொற்பொழிவு. எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் முனைவர் பேராசிரியர் லக்குவன் சொக்கலிங்கம் அவர்களுடைய மிக நெருக்கமான நண்பராக இருக்கின்ற முனைவர் பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்கள், தமிழ்நாட்டிலே புகழ்பெற்ற கலைக்கல்லூரியாக விளங்குகின்ற ஆவடி வேல் டெக் ரங்கா சங்கு கல்லூரியிலே பேராசிரியராக பல ஆண்டுகளாக கடமையாற்றி வருபவர், 11 நூல்களுக்கு சொந்தக்காரர், இணைய வழி மூலமாக பல்வேறு சொற்பொழிவுகளையும் ஆய்வுகளையும் மேற்கொண்டவர், அத்துடன் பத்திரிகையிலே பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை எழுதிய சிறப்பு பெற்ற ஒரு சிறப்பாளர். அவருடைய சிறப்பு சொற்பொழிவை இப்போது நேர்களுக்காக தருகின்றோம், கேட்டு மகிழுங்கள்.
வணக்கம். உங்களுடன் உரையாடுவது முனைவர் சே சு நா சந்திரசேகரன். இன்றைக்கு நாம் காண இருக்கும் தலைப்பு பூவை கல்யாண சுந்தரம் அவர்களின் தமிழ் பணி. பூவை கல்யாண சுந்தரம் அவர்கள் சென்னை பூவிருந்தவல்லியை சார்ந்தவர். அவர் தொண்டை மண்டல தலபுராண வேந்தர் என்றும் தொண்டை மண்டல மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்றும் சிறப்பாக அழைக்கக்கூடிய சிறப்பை பெற்றவர். நம்மளுடைய பூவை கல்யாண சுந்தரம் அவர்கள் பல்வேறுபட்ட இலக்கிய நூல்களையும் இலக்கிய உரைகளையும் தமிழுக்கு தந்த சிறப்பை பெற்றவர்கள். சைவ சித்தாந்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான பல்வேறு சபைகளை தோற்றுவித்து செயலாற்றிய பெருமகனார். பல தமிழ்நாட்டினுடைய தமிழ் அறிஞர்களுடன் இணைந்து செயலாற்றி தமிழ் சார்ந்த முன்னெடுப்புகளை 1800களிலேயே எடுத்த ஒரு தமிழ் சான்றோர். அவர் பூவிருந்தவல்லி என்கிற ஊரில் பிறந்தவர். பூவிருந்தவல்லி என்கிற ஊருக்கு அருகாமையில் இருக்கிற புத்தவேடு என்கிற கிராமம் அவருடைய கிராமமாகும். அவருடைய தந்தையார் பெயர் அண்ணாச்சாமி அவர்கள், தாயார் பெயர் உண்ணாமுலை அவர்கள். 1854 மே மாதம் 10 பிறந்தார். இளமையிலேயே கல்வியில் மிகச்சிறந்த நாட்டம் கொண்டு மிக பெரும் தமிழ் ஆளுமைகளுடன் படித்தவர். பச்சையப்பன் கல்லூரியில் படித்தவர். ராமலிங்க தம்பிரான் போன்ற தமிழறிஞர்களிடம் தொடர்ந்து சைவ சித்தாந்த நூல்களை படித்து ஆசு கவியாக செய்யில் புனையும் ஆற்றல் பெற்றவர். 1878 தசாவதானம் ஜெகத்நாத பிள்ளை தலைமையில் பல புலவர்களினுடைய முன்னிலையில் அஷ்டாவதானம் என்னும் சிறப்பு பொருந்திய பட்டத்தை பெற்றவர். செயல்களை மிக எளிதாக பாடிவிடும் அவருடைய ஆற்றல் தமிழ்நாட்டில் பல புலவர்களை ஆச்சரியப்படுத்தியது. அக்காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய பல ஊர்களுக்கு சென்று அந்த ஊரினுடைய சிறப்புகளை சிறந்த அறிஞர்களை கண்டு தெளிந்து அவருடன் நட்பு கொண்டு இலக்கியங்களை புனைவதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தவர். வடலூர் வள்ளலார், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, மறைமலை அடிகள், திருவிக்கா, வஉசி போன்றவர்களுடன் மிகச்சிறந்த அன்புறவுடன் நட்பை கொண்டிருந்தவர். அவர் எழுதிய நூல்கள் என்கிற பட்டியலிலே பல நூல்கள் அறியப்படாமல் இருக்கிறது. பல நூல்கள் பற்றிய செய்திகளை பிறர் எழுதிய நூல்களின் முன்னுரையிலே நாம் காண்கின்றோம். அவர் எழுதிய நூல்கள் பட்டியலிலே மிகச்சிறந்த அளவிற்கு பட்டினத்தாரினுடைய பாடல்களுக்கு ஞானார்த்த தீப உரை என்னும் அழகிய உரையை தந்திருக்கின்றார். பட்டினத்தாரினுடைய பாடல் வரிகளை புரிந்து கொள்வதற்கான மிகப்பெரிய கருவியாக இவருடைய ஞானார்த்த தீப உரை அமைந்திருக்கிறது. அதேபோல இந்து தேச சரித்திரத்தையும் இந்திய பீனல் கோட் சட்டத்தையும் முறையே 700-500 விருத்தங்களால் பாடி பரத கண்ட இதிகாசம் நீதி சாகரம் என பெயரிட்டார். இது ஒரு பெரிய புதிய முயற்சி. 1877 செங்கல்பட்டு சுந்தர விநாயகர் பதிகம், ஏகாம்பரதேசர் பதிகம், காமாட்சியம்மன் பதிகம் போன்ற நூல்களையெல்லாம் எழுதினார். அதேபோல தலபுராணம் என்கிற தலைப்பில் அவர் 100 நூல்களை எழுதியிருக்கின்றார். அவற்றில் சில நூல்கள் மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பை பெற்றதாக அந்த காலத்தில் அமைந்திருந்தது. திருவான்மியூர் தலபுராணம், வேளச்சேரி தலபுராணம், திருவொற்றியூர் தலபுராணம், பூவிருந்தவல்லி தலபுராணம், திருவேற்காடு தலபுராணம், திருப்பாச்சூர் தலபுராணம், காட்டாங்குளத்தூர் திருபுராணம் தலபுராணம், திருக்காலத்தி தலபுராணம் என்று தமிழ்நாட்டினுடைய சென்னை பகுதி தொண்டை மண்டல பகுதியில் காணப்படுகின்ற மிகச்சிறந்த சைவ திருத்தலங்களுக்கு சென்று அந்த கோவில்களை பற்றிய தலபுராணங்களை எல்லாம் இயற்றியவர் நம்மளுடைய பூவை கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள். அதேபோல பிற நூல்கள் போன்றவற்றிற்கு உரைகள் எழுதிய பெருமைக்குரியவர். ஞான சித்த பிரவாகம், சிவராத்திரி புராண வசனம், இந்து தேச சரித்திரம், மகா வாக்கியம், திருப்பாடல் திரட்டு, மெய்கண்ட விருத்தியுரை, ஞானார்த்த தீப உரை போன்ற நூற்றுக்கணக்கான நூல்களுக்கு உரை எழுதியிருக்கின்றார். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு உரையாசிரியராகவும் இவர் திகழ்ந்திருக்கிறார். மெய்கண்ட ஞான சபை என்கிற சபையை திருவிக்கா அவர்களுடன் இணைந்து மக்களுக்கு சைவ சித்தாந்த கருத்துக்களையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கின்ற அருட்பணியையும் செய்திருக்கின்றார். மிகச்சிறந்த தலைவரான வேந்தர், நிறந்த ஞானத்தை பெற்றவர், மெய்ஞான கருத்துக்களை மக்களுக்கு போதித்தவர், உரையாசிரியராக திகழ்ந்தவர், மிகச்சிறந்த தமிழ் ஆளுமைகளினுடைய நூல்கள் பலவற்றிற்கு சிறப்பு பாயிரம் எழுதி பெருமை சேர்த்தவர். திருவிக்கா அவர்கள் கூட தன்னுடைய நூலிலே நிறைய இடங்களில் பூவை கல்யாணசுந்தரம் அவர்களை பேசியிருக்கின்றார். வஉசி அவர்கள் தன்னுடைய நூலுக்கு இவர் எழுதிய சிறப்பு பாயிரத்தை பெருமையாக சொல்லியிருக்கின்றார். தமிழ்நாடு அறிந்திருக்க வேண்டிய மிகச்சிறந்த தமிழ் ஆளுமை பூவை கல்யாணசுந்தரம் அவர்கள். அவர்களுடைய நூல்களை நாம் படித்து இன்புறுவோம், மெய்ஞானத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஈராண்டு பொதுக்கூட்டம் தொடர்பான சிறப்பு அறிவித்தல் ஒன்று. சங்கத்தின் ஈராண்டு பொதுக்கூட்டம் வருகின்ற மே மாதம் 24ஆம் தேதி 2025 சனிக்கிழமை பன்மைய சன சமூக நிலைய மண்டபம், இலக்கம் 7-13 பிக்லிங்டன் ரோட் பன்மைய, அதாவது பன்மைய வாசிக சாலைக்கு அருகாமையில் அமைந்திருக்கின்ற சமூக மண்டபத்திலே காலை 10:30 முதல் நடைபெற இருக்கின்றது. சிறப்பு நிகழ்ச்சிகளாக அன்றைய அரையாண்டு பொதுக்கூட்டத்திலே நடப்பு வருடத்துக்கான முகாமை குழு தெரிவு பற்றிய விடயம் முக்கிய நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஈராண்டு பொதுக்கூட்டம் வருகின்ற மே மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை பன்மைய சன சமூக நிலைய மண்டபம், இலக்கம் 7-13 பிக்லிங்டன் ரோட் பன்மைய, காலை 10:30 தொடக்கம் நடைபெற இருக்கின்றது. சிறப்பு நிகழ்ச்சிகளாக சங்கத்தினுடைய 25-27 காலப்பகுதிக்கான முகாமை குழு மேனேஜ்மெண்ட் கமிட்டி தெரிவு முக்கிய நிகழ்வாக இடம்பெற இருக்கிறது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மனநலம் மண்ணுயிர் காக்கும், இனநலம் எல்லா புகழும் தரும். மொழிப்பூர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள் விழா 2025 வருகின்ற ஜூன் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை நேரம் மாலை 6 முதல் இரவு 9:30 வரை, இடம் பாவலரேறு பெருஞ்சித்தலனார் அரங்கம், மவுண்ட் ருஸ்கில் போர் நினைவு மண்டபம், இலக்கம் 13 மே வீதி மவுண்ட் ருஸ்கில் ஆக்லாந்து 1041. மேலதிக நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி இலக்கம் திரு க பிரேம்குமார் 0723404012. இந்த நிகழ்ச்சியிலே குறிப்பாக தமிழ் மொழி போட்டிகள், தமிழ் பள்ளி நிகழ்ச்சிகள், அறிஞர் உரை, தமிழிசை என்ற வகையிலே நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. நிகழ்ச்சி தொடர்பான மேலதிக தகவல்கள் பின்னர் தெளிவான முறையிலே அறிய தரப்படும். தொடர்புகளுக்கு திருவாளர்கானா பிரேம்குமார் அவருடைய அலைபேசி இலக்கம் 0273404012. உலகளாவிய ரீதியில் சோகத்தை ஏற்படுத்திய மரணம், யார் இந்த போப் பிரான்சிஸ்? கத்தோலிக்க தேவாலயத்தின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் மறைவு உலகளாவிய ரீதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான கத்தோலிக்க நம்பிக்கையாளர்களின் மத தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒரு மிக முக்கியமான உலகளவிலான மனித உரிமை சமாதான தூதுவராகவும் பார்க்கப்படுகின்றார். அந்த வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 1936 ஆண்டு டிசம்பர் 17 தேதி அர்ஜென்டினாவில் பிறந்தார். கத்தோலிக்க திருச்சபையின் 266வது திருத்தந்தை ஆவார். 2013 ஆண்டு மார்ச் 13 நாள் கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வத்திக்கான் நகரின் தலைவரானார். புவனேஸ் ஏரஸ் மறை மாவட்டத்தின் பேராயராக பணியாற்றியவர். தென் ஆப்பிரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை இவரே. இயேசு சபையிலிருந்து திருத்தந்தைக்கு பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது ஆயரும் இவரே ஆவார். 3 கிரகோரிக்கு பிறகு கடந்த 1200 ஆண்டுகளில் ஐரோப்பாவுக்கு வெளியே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை என்ற சிறப்பும் இவருக்கு உண்டு. திருத்தந்தை அவர்கள் தம் இளமையில் அரசு பள்ளியில் கல்வி அடைந்தவர். சுமார் 20 வயதில் அவருக்கு ஏற்பட்ட நோய் தொற்றின் காரணமாக ஒரு நுரையீரலின் செயல்பாட்டை இழந்தார். புவனேஸ் ஐரஸ் பல்கலைக்கழகத்தில் மேல்கல்வி பயின்ற இவர் வேதியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றார். பின்னர் தம்மை கடவுள் இயேசு சபை துறவர குருவாக அழைப்பதை உணர்ந்து இயேசு சபையில் 1958 ஆண்டு துறவு நிலையில் சேர்ந்தார். 1967 இறையியல் படிப்பை முடித்த அவர் 69 ஆண்டு தனது 33வது வயதில் இயேசு சபையில் குருத்துவ பட்டம் பெற்று குருவாக பணிபுரிய ஆரம்பித்தார். இறையியல் பேராசிரியராகவும் பணிபுரிந்தார். 2013 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11 நாள் திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் அதிர்ச்சியான ஒரு செய்தியை அறிவித்தார். தமது முதிர்ந்த வயது காரணமாகவும் உடல்நிலை குறைவு காரணமாகவும் திருத்தந்தை பணியை துறக்கப் போவதாக செய்தி வெளியிட்டார். கடந்த சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இவ்வாறு ஒரு திருத்தந்தை பணியிலிருந்து விலகியதில்லை. மாறாக திருத்தந்தை பதவி வாழ்நாள் முழுவதற்கும் நீடிப்பது என்பது வழக்கமாக இருந்தது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. 2013 ஆண்டு மார்ச் 13 அன்று கர்தினால் ஹார்கே மாரியோ பெர்கோலியோ என்ற இயற்பெயர் கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏறத்தாழ 12 வருடங்கள் பதவியை ஏற்றுக்கொண்ட திருத்தந்தை அவர்கள் கடந்த 21 நாள் இறையடி சேர்ந்தார். நன்றி.
1950 ஆண்டு கவிஞர் பாரதிதாசனுடைய பெரும் காப்பியத்தை அடிப்படையாக கொண்டு உருவான சிறப்பு திரைப்படம் பொன்மொழி. 1950 ஆண்டு பொங்கல் தினத்தன்று இந்த படம் வெளிவந்தது. இந்த படம் திரைப்படம் அது பற்றிய பல்வேறு கருத்துக்களோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் வைஷ்ணவி.
பொன்மொழி 1950 ஆண்டு பொங்கல் அன்று இந்த படம் வெளியானது. இப்படத்தின் கதை கவிஞர் பாரதிதாசனின் எதிர்பாராத முத்தம் எனும் குறுங்கவிதை காப்பியத்திலிருந்து வந்தது. அது ஒரு துன்பியல் காப்பியம். பிற்பகுதியில் கலைஞர் சிறிது கதை சேர்த்து இன்பமான திரைப்படமாக பொன்மொழியை முடித்து வைத்திருக்கிறார். பொன்மொழி படத்தில் இயக்குனர் டங்கன் தன்னாலான எல்லா பரீட்சார்த்தமான முயற்சிகளையும் செய்து பார்த்திருக்கிறார். ஹாலிவுட்டில் தன்னுடன் பயின்ற மாணிக்கலாலுடன் இணைந்து பணியாற்றிட எலிலெஸ் ஆர் டங்கன் அமெரிக்காவில் இருந்து இந்தியா வந்து திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் என்னும் போது வியப்பாகத்தான் உள்ளது. படத்தின் நாயகன் பொன்முடி முத்து கொள்முதல் செய்து வணிகம் செய்யும் செட்டியார் குடும்பத்தைச் சேர்ந்தவன். அதனால் முத்துக்களை மண்ணில் புதைத்து எழுத்துக்களாக உருவாக்கி படத்தின் பெயர், கதாபாத்திரங்களாக நடித்த நடிகர்களுடைய பெயர்கள் போடப்படுகிறது. பெயர் போட்டு முடிந்த உடனேயே டங்கனின் கேமரா கடலுக்குள் பயணிக்கிறது. பாய்மர படகில் சென்று முத்து குளிப்பதை காட்டுகிறார். தேசமெங்கும் நல் வளம் பொங்கும் தொழிலே, சேவை செய்தியே வாழ்ந்திடும் தொழிலாளர்கள் நாமே என முத்து குளித்தல் செய்யும் மீனவர்கள் வாழ்வை காட்டுவதுடன் திரைப்படம் தொடங்குகிறது. நாயகன் நாயகி இருவரின் குடும்பமும் முத்து வணிகர்கள் என்பதனால் முத்து பிறக்கும் இடத்திலிருந்து கதையும் பிறப்பது நன்றாகவே இருந்தது. கூடுமானவரை வெளிப்புறத்தில் வைத்தே பொன்முடியின் படப்பிடிப்பை நடத்தியிருக்கிறார் டங்கன். அப்போதே ஒரு சில காட்சிகளில் 100க்கு மேற்பட்ட நடிகர்களையும் தோன்ற வைத்துள்ளார். அக்காட்சிகளில் யாரும் அங்கே பொம்மை போல் வந்து போகவில்லை. எல்லோருக்குமே ஏதாவது பாவனைகள் வசனங்கள் தரப்படுகின்றன. அதனுடன் காமெடி பாட்டும் ஒன்று. திரைப்படத்தை மோடர்ன் தியேட்டரில் தயாரிக்க ஐயா ஜி ராமநாதன் இசையமைத்திருக்கிறார். 1940 ஹரிகர மாயா திரைப்படம் முதலே ஜி ராமநாதன் இசையமைத்து இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் பாடல் ஒன்றும் பாடியிருக்கிறார். நாயகனும் நாயகியும் தொட்டு அணைத்து மிக இயல்பாக விரசம் இல்லாமல் தங்கள் காதலை வெளிப்படுத்தும் விதமாக காட்டியிருந்தார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் தொட்டு நடித்தது குறித்து நிறைய விமர்சனங்கள் இருந்ததாக இணையம் சொல்கின்றது. வழக்கம் போல மாதுரி தேவின் நடிப்பில் வீர வசனத்தில் சோகத்தில் என அனைத்திலும் மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். காளாமுகனாக எம் ஜி சக்கரபாணி வருகிறார். நாயகியின் அப்பாவாக வரும் ஆழ்வார் குப்புசாமி சிறப்பான நடிப்பை வழங்கியிருந்தார். நீலவானும் நிலவும் போல செந்தமிழ் நாட்டையே சிந்தையில் வாழ்த்தியே என தொடங்கி நம் ஜீவாதாரமே செல்வமாக்குமே என்று தொடரும் பாடல் போன்றவை மிகவும் இனிமையாக உள்ளன. ஆண் நடிகர்களாக நரசிம்ம பாரதி, ஆர் பாலசுப்ரமணியம், எம் ஜி சக்கரபாணி, காளியன் ரத்தினம், ஆழ்வார் குப்புசாமி, ராமகிருஷ்ணன், கே கே பெருமாள், கருணாநிதி, எழுமலை நடித்துள்ளனர். பெண் நடிகைகளாக மாதுரி தேவி, சரஸ்வதி, தனலட்சுமி, முத்துலட்சுமி, லலிதா நடித்துள்ளனர். நடனம் லலிதா பத்மினி, சிங்கியா குழு. நன்றி.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற
சமநிலை.